السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقال الله تعالى أيضا في القرآن القديم: فما آتيتم من ربا ليربو في أموال الناس فلا يربو عند الله وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்றும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லா வாழ்ந்த அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அந்நல பெருமானார் முஹம்மது மஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாமங்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் 5 காரியங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாம் ஓலா ஹம்சின் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வர்ண முஹம்மது ரசூலுல்லாஹ் வைகாமி சலாத்தி வைதாய் ஜகாத்தி வசோமி ரமலான் வல்ஹஜ்ஜி மனிசதா இலை சபீலா அவுகமாக்கால். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அது ஒன்று, ஆரம்பமாக ஏகத்துவத்திரு கலிமா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை என்று வேறு யாரும் இல்லை. அதெல்லாம் பெருமானார் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு சாட்சி பகர்கிறேன் என்பது முதல் தூண். அதற்கு அடுத்து அதற்கு உள்ளே வந்துவிட்டால் தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை முறையாக கொடுப்பது, ரமலானிலே நோன்பு நோற்பது, காபத்துல்லாவுக்கு சென்று வர சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜி செய்வது, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். 5 கடமை என்று சொல்லப்படும். ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் இந்த 5. இதை நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தனிப்பட்ட கடமையாகும். ஃபரல் ஐன் என்று சொல்வார்கள். ஃபரல் ஐன் என்று சொன்னால் சிலர்கள் நிறைவேற்றுவதால் சிலர்களுடைய கடன் நீங்கிவிடாது. ஒரு வீட்டில் ஒருவர் தொழுதால் மற்றவருடைய தொழுகை நீங்கிவிடுமா என்றால் நீங்கிவிடாது. அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை ஆண் பெண்ணின் மீதும் இவைகள் கடமையானவை. ஜகாத்து கொடுக்கிற போது கணவன் மட்டும் கொடுத்தால் போதாது, மனைவிக்கு அந்த தகுதி இருக்குமானால் மனைவியும் கொடுத்தாக வேண்டும். தொழுகை அப்படித்தான், எல்லாருக்குமே செய்ய வேண்டும். குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறோமோ அந்த பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த சரியத்தின்படியான அவருடைய வயது வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த கடமைகளை நிறைவேற்றுவது தனித்தனி முஸ்லிமின் மீதும் கடமை. இதில் எந்த சமரசத்திற்கோ எந்த உடன்பாடுக்கோ இங்கே இடமில்லை. திருக்குறானிலே தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு ஜகாத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறு, இது வேறு அல்ல. தொழுதால் போதும், எல்லாமே கிடைத்து என்பது அல்ல. ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் தொழிலாளியாக இருக்கிறான் ஆனால் ஜகாத்து கொடுப்பதில்லை என்று சொன்னால் அவனுடைய தொழுகையே கபூல் ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. லா சலாத்த லிமல் லா ஜகாத்த லஹு, யார் ஜகாத்து தரவில்லையோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அந்த அளவுக்கு ஜகாத்து முக்கியமான ஒரு கடமையாகும். அதன் மீது விழிப்புணர்வு இன்னும் சமூகத்திற்கு ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை. பொதுவாகவே நம்முடைய பொருளாதாரம், நமது நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 80% பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள். ஏழைகளும் நடுத்தர மக்களும் 80% பேர் இருக்கிறார்கள். 20% பேர்தான் வசதி படைத்தவர்கள். ஆனால் இந்த 20% பேரிடத்திலே கிட்டத்தட்ட பொருளாதாரத்திலே 80% அவர்களிடத்திலே இருக்கிறது. எனவே பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே பணத்தை பெருக்கிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த நாட்டினை உழைத்தாலும் சம்பாதித்தாலும் அவர் கடைசி வரையிலும் அந்த நிலையில்தான் இருப்பார். ஒரு சொந்த வீடு கூட வாங்க முடியாது. ஆனால் வசதி படைத்தவருடைய பணம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. வாழையடி வாழையாக சந்ததி சந்திகளால் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த நிலைதான் நாம் பார்க்கிறோம். ஏழைகளுக்கு இந்த 20% பேர் அவருடைய சக்காத்தை முறையாக கொடுத்து விட்டால் வறுமை என்பது இல்லாமல் போய்விடும். ஆனால் அது செய்வதில்லை யாருமே. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய அந்த நிலையை அரசாங்க நிர்வாகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் வைத்திருந்தார்கள். ஜகாத்துடைய கால மொஹர்ரம் மாதம், அந்த மொஹர்ரம் மாதம் வந்துவிட்டாலே ஆங்காங்க இருக்கிற சஹாபாக்களிடத்திலே ஆளை அனுப்பி அவர் சென்று அந்த அலுவலர் அவருடைய வீட்டுக்கு சென்று அவரிடத்திலே என்ன இருக்கிறது, விவசாயத்திலே என்ன கிடைத்தது, கால்நடைகளிலே என்ன அவரிடத்தில் இருக்கிறது, தங்கமல்லி போன்ற நாணயங்கள் எவ்வளவு இருக்கிறது என்றெல்லாம் கணக்கு பார்த்து, அரநாள் ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்லை, அத்தனையுமே கணக்கு பார்த்து முறையாக அவரிடத்தில் இருந்து ஜகாத்தை பெற்றுக் கொண்டு வருவார். இது நடைமுறையில் இருந்தது. சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலும் இந்த நடைமுறைதான். சைதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட 11 காலங்கள் ஆட்சி புரிந்தார்கள். அப்போதும் இந்த நடைமுறை தான். அதற்கு பிறகு வந்து உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் பெரும் பகுதி இதே முறையில்தான் வசூலிக்கப்பட்டது. அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்தில் கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம்களும் வசதியை பெற்று விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்திலும் உமர் பின் அஃபான் ரலியல்லாஹு காலத்திலும் ஜகாத்தை பெறுகின்ற தகுதியை பெற்றிருந்தவர்கள் எல்லாம் உஸ்மான் பின் அஃபான் அவருடைய காலத்திலே பிற்பகுதியிலே ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியை பெற்று விட்டார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு இடத்திலும் திரும்ப அனுப்பி கணக்கு பார்த்து என்ன இருக்கிறது என்று துருவி துருவி ஆராய்ந்து வசூல் செய்வது என்பது கஷ்டமாகி போய்விட்டது. ஏன்னா கொஞ்சம் பேராக இருந்தால் வசூல் செய்து விடலாம். இது ஏகதேசம் இருக்கிற எல்லாருமே எல்லா முஸ்லிம்களுமே அந்த வசதியை பெற்றுவிட்ட காரணத்தினால் அது கடினமாக போய்விட்டன. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்தார்கள், இனிமேல் கொண்டு உங்களிடத்திலே அரசாங்கத்தின் மூலமாக அலுவலர் வரமாட்டார், நீங்களே கணக்கு பார்த்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அறிவிப்பு செய்து விட்டார்கள். இப்படி அறிவிப்பு செய்ததன் காரணமாக அந்த காலத்திலே உள்ள மனிதர்களுடைய ஈமானையும் அவருடைய இறையச்சத்தையும் பொறுத்து அவரவர்கள் தன்னுடைய ஜகாத்துடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். இது வரலாறு. சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் அதை மக்களிடத்திலிருந்து கட்டாயமாக நிதி வாங்குகின்ற நிலை மாறி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலிருந்து அது மாறி போய்விட்டது. ஆனால் சஹாபாக்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. அவரவர்கள் எல்லாத்துக்குமே வசதி இருக்கிற காரணத்தினால் நீங்களே பார்த்து கொடுத்துருங்க என்று சொல்லிட்டார்கள். அது நாளடைவில் என்ன ஆனது என்று சொன்னால் ரொம்ப நமக்கெல்லாம் வசதியா போயிடுச்சு. நம்மிடத்திலே அந்த நிதியை வசூல் பண்ணுவதற்கு எந்த அரசாங்கமும் கிடையாது, எந்த அமீரும் கிடையாது. எனவே அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு விட்ட காரணத்தினால் முறையாக அது போய் சேர வேண்டிய இடத்திலே சேருவதில்லை, இங்கேயே தேங்கி விடுகிறது. ஒன்றை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும், ஜக்காத்துடைய பொருள் நம்ம இருக்கக்கூடிய பொருள்களில் 40 ஒரு பங்கு 2.5%. இந்த 2.5% நம்முடைய பொருள் அல்ல, அது ஏழைகளுடைய பொருள். அந்த பொருள் நம்மளோடு கலந்து வந்து கொண்டே இருக்கிறது வாழ்நாள் நெடுக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், மா ஹாலத்தி ஜக்காத்து மாலன் கத்து இல்ல அகலுக்கு துகு. யாருடைய பொருளிலே ஜக்காத்து கலந்து விட்டதோ அந்த ஜக்காத்துடைய பொருள் அந்த முழு பொருளையும் அழிக்காமல் விடாது. இன்னைக்கு இல்லாமல் நாளைக்கு அழிஞ்சு போவோம். எந்த பொருளிலே ஜக்காத்துடைய பொருள் கலந்து இருக்கிறதோ அந்த 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 பொருளை நீக்கிவிட வேண்டும். வருடம் ஊருக்கு கணக்கு பார்த்து அதே நம்முடைய பொருளில் இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். அப்புறப்படுத்துதல்னா என்ன அர்த்தம், அதை எடுத்து தனியாக வைத்து விட வேண்டும், அல்லது யாருக்காவது இருந்தால் அவசியம். முதல்ல கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். தான தர்மத்தை சாதாரண சதக்காவை போன்ற அல்ல. வரலாறு ஏதாவது நம்ம ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கிறோம், அது சக்காத்தாக ஆகாது. முதல்ல நாம் கணக்கு பார்க்க வேண்டும், நம்மிடத்துல என்ன இருக்கிறது, தங்கம் எவ்வளவு இருக்கிறது, வெள்ளி எவ்வளவு இருக்கிறது, அதுபோல பணமாக என்ன இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. பணத்தை வீட்டில் எல்லாருமே மொத்தமாக வைத்து விடுவதில்லை. இந்த பணத்தை கொஞ்சம் வீட்டில் வச்சிருப்போம், பேங்க்ல போட்டிருப்போம், பிக்சட் டெபாசிட்ல போட்டிருப்போம், எல்ஐசியில போட்டிருப்போம், நகைய வாங்குவதற்காக சேமிப்பிலே போட்டிருப்போம், பத்திரங்களில் விகாஸ் பத்திரங்களில் பணத்தை முதலீடு செய்திருப்போம், ஷேர் மார்க்கெட்ல அந்த பணத்தை போட்டிருப்போம். இப்படி பல விதமாக நாம் பயன்படுத்தி வருகிறோம். அதனுடைய பயனை அடைவதற்காக இந்த பணங்களை எல்லாம் நான் சொன்னது கொஞ்சம் எத்தனையோ வகையான முறைகளில் பணங்களை நாம் முதலீடு செய்திருப்போம். நம்மிடத்திலிருந்து எவ்வளவு பணம் வெளியில இருக்கிறது, அதாவது நான் எந்த நேரத்திலும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்ற நிலையில இருக்கக்கூடிய தொகையை கணக்கு பார்க்க வேண்டும், எவ்வளவு இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி அதாவது ஜகாத்துக்குரிய அளவு 200 திருகம் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 200 திருகம் என்பது கிட்டத்தட்ட 595 கிராம் வெள்ளியினுடைய அளவாகும். இன்றைக்கு வெள்ளிக்கு 1 கிராமுடைய விலை 40 ரூபாய் 70 காசுகள். அந்த கணக்குப்படி பார்க்கிற போது 24,000 ரூபாய் வருகிறது. 24,400 ரூபாய் வரும். இந்த தொகை சென்றவரை நம்ம இடத்துல இருந்தது. இதற்கு பிறகு அந்த தொகைக்கு மேலாக தொகைகள் சேர்ந்து கொண்டே இருந்தன. 50,000 ஆச்சு, 1 லட்சம் ஆச்சு, 2 லட்சம் ஆச்சு, எவ்வளவு சேர்ந்தாலும் சரியே, அடிப்படையில சென்ற வருடம் நாம் இதே ரமலானிலே கணக்கு பார்த்த போது 24,000 நம்ம இடத்துல இருப்பு இருந்தது. அதுக்கு பிறகு அது பெருகி வந்திருக்கிறது என்று பார்த்தால், இப்போது மொத்தம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து அந்த மொத்தத்துக்கும் 2.5% கொடுக்க வேண்டும். இது பண விஷயத்தில். அதுபோல வியாபார பொருள்களாக இருந்தால், சென்ற வருடம் நம்ம இடத்துல எத்தனை பொருள்கள் முதலீடாக நாம் பெற்றிருந்தோம், அதனுடைய விலை என்ன என்பதை கணக்கு பார்த்து அதை அல்லவோ அல்லது அதனை விட கூடுதலாகவோ இப்போது வியாபார பொருள்கள் இருக்குமானால் அவைகளை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். வியாபார பொருள் என்று வருகிற போது அது எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை, மளிகை பொருள்களாக இருக்கட்டும், அல்லது வேஸ்ட் பொருள்களாக இருக்கட்டும், அல்லது நிலங்களை வாங்கி விற்பதற்காக வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பொருளாக இருக்கட்டும், அல்லது வண்டிகளை வாங்கி பழையதோ புதியதோ நாம் வாங்கி முதலீடு செய்து வாங்கி வைத்திருக்கிறோம் விற்பதற்காக, அவைகளாக இருக்கட்டும், வீடுகள் கட்டிடங்கள் அவைகள் எவைகளாக இருந்தாலும் சரி, நாம் வாங்கி விற்பதற்காக வேண்டி விற்குகின்ற நோக்கத்திலே அதை வாங்கியிருந்தால் அதெல்லாமே வியாபார பொருள் தான். அதெல்லாம் நாம குடியிருக்கிற வீடு வியாபார பொருள் ஆகாது. 4-5 வீடு இல்ல, 100 வீடே வாங்கி விட்டுருக்கிறோம், வாடகைக்கு விட்டுருக்கிறோம் சொன்னா அந்த வீட்டுகளுக்கெல்லாம் சக்காத்து இல்லை, அதிலிருந்து வர வருமானத்துக்கு மட்டும்தான் சக்காத்து. நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் நம்முடைய தேவைக்காக வேண்டி, அல்லது சேமிப்புக்காக வேண்டி வாங்கி போட்டுக்கிறோம் சொன்னா அந்த நிலத்தினுடைய தொகை சக்காத்து இல்லை, அதிலிருந்து வருமானம் இல்லை என்று சொன்னால் அதற்கு சக்காத்து கிடையாது. வாகனங்கள், நாம் பயன்படுத்துகின்ற வாகனங்கள் அல்லது வாடகைக்கு விடுகின்ற வாகனங்கள், அந்த வாடகைக்கு மட்டும்தான் சக்காத்து தவிர அந்த வாகனத்துக்கு சக்காத்து இல்லை. அதெல்லாம் இவையெல்லாம் நாம் வியாபாரத்திற்காக வேண்டிய நோக்கத்திலே வாங்கியிருந்தால், அந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் அதை வாங்கி வைத்திருந்தால் அந்த மூல தொகை சக்காத்துடைய தொகையிலே சேர்ந்துவிடும். இந்த கணக்கெல்லாம் பார்த்துவிட்டு அதில் இருந்து 2.5% நீக்கிவிட வேண்டும். இப்போது நம்ம வீட்டு பெண்களிடத்திலெல்லாம் நகை தங்கம் என்று வருகிற போது 85 கிராம் அளவுக்கு இருந்தால் சக்காத்து கடமை. சாதி மதவர்கள் மட்டும்தான் அணியக்கூடிய அத்தியாவசிய தங்க நகைகளுக்கு சக்காத்து இல்லை. அத்தியாவசிய நகை என்று சொன்னால் ஒரு கம்மல், ஒரு செயின், ஒரு வளையல், இது மாதிரி பொருள்கள். மற்றதெல்லாம் ஆடம்பர நகைகள், இவ்வளவு தூரத்துக்கு தொங்க விட்டுட்டு போறாங்க, அது அத்தியாவசிய நகை கிடையாது. முசல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்க கொலுசு போட்டு வந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், வல்லதீன யக்னிசூன அல்-ஸஹபா வல்-ஃபில்லத என்று அல்லாஹ் குர்ஆனிலே, யார் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை கன்சாக புதை பொருளாக வைத்துக் கொண்டார்களோ அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். உம்மு ஸல்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் தங்கக்குழி சகித்திருக்கிறேனே, இது கண்சால் ஆகுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறேன், பொய் பொருளால் ஆகுமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார்கள், அதற்குரிய ஸக்காத்தை நிறைவேற்றி விட்டாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்ன போது அவனுடைய ஜக்காத்தை நிறைவேற்றி விட அப்போது கண்சாக ஆகாது என்று சொன்னார்கள். அப்ப ஆடம்பரமான நகைகள் வீட்டில் வைத்திருக்கிறோம், அதே போல ஆண்கள் நகை அணியக்கூடாது, ஹராம். ஆனா ஆண்கள் நகை வாங்கி வைத்திருக்கிறார்கள், செயினோ மோதிரமோ எதுவாக இருந்தாலும் சரி அதற்கும் ஜக்காத் உண்டு. சிறு பிள்ளைகளுக்காக வேண்டி வாங்கப்பட்ட நகைகளே ஜக்காத் கிடையாது. நீங்க 100 பவுனை வாங்கி அந்த குழந்தைக்கு போட்டிருந்தாலும் அது குழந்தை கேட்டு நீங்கள் கொடுத்து விட்டால், அதை அர்ப்பணித்து விட்டால் அதற்கு சக்காத் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் குழந்தை பேர்ல வாங்கிட்டு அதை தாய்மார்கள் பயன்படுத்தக்கூடாது. அவங்க பேர்ல சக்காத்தில் தப்பிப்பதற்காக அவங்க பேர்ல வாங்கிட்டு இவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைக்காக வேண்டியே இருக்குமானால் அதற்கு சக்காத் இல்லை. அது அல்லாமல் 85 பவுன் என்பது கிட்டத்தட்ட 10 பவுனும் 5 கிராமும். இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இப்ப மனைவி வரும்போதே 50 பவுன் 100 பவுன் போட்டு வர்றாங்க இல்லையா, வேண்டான்னு சொன்னாலும் கொடுத்துடுறாங்க, இல்லாதவங்களா இருந்தாலும் பிச்சையை எடுத்தாலும் போட்டுறாங்க. யாருமே தன்னுடைய பிள்ளைகளை ஒட்டையாக அனுப்புவதில்லை. எந்த கல்யாணத்துல பாருங்க, எப்படியாவது எங்கேயாவது போய் கேட்டு வாங்கி போட்டு அனுப்பிடுறாங்க. இந்த நகைகளுக்கு அந்த பெண்ணிடத்திலே ஜகாத் கொடுப்பதற்கு வசதி இல்லை, வருமானம் கிடையாது. கணவன் எல்லாம் அதுக்கு எது விசேஷமாக எல்லாம் பணம் எதுவும் கொடுக்கறதில்லை என்று சொன்னால் அந்த நகை கணவன் என்ன செய்யணும், அந்த நகைக்கான ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இப்ப கணவனுக்கும் வசதி இல்லை என்று சொன்னால் அந்த நகையை விற்று கொடுக்கணும். அந்த நகையில 10 பவுன் சொன்னால் 2.5 கிராம் எடுத்து விற்றுட்டு கொடுக்கணும். இதுதான் சட்டம். சரி, அப்படி கொடுத்தால காலி ஆயிடும், அப்படி காலி ஆகாது. 10 சவரனும் 5 கிராமம் வைத்திருப்பவர் அதிலிருந்து ஜக்காத்தை நீக்கி விட்டால் ஜக்காத்துடைய அளவு குறைந்து போய்விடுகிறது. அடுத்த ஆண்டு வருகிற போது 10 பவுனும் 2.5 கிராமம் தான் இருக்கும், அதுல ஜக்காத் இல்ல. 10 பவுன் 5 கிராம் இருந்தா தான் ஜக்காத். அதுல 2.5 3 கிராமும் நீக்கி விட்டோம் என்று சொன்னால் ஜக்காத்துடைய அளவு வரவில்லை, எனவே அதுல ஜக்காத் கிடையாது. இதைத்தான் சிலர்கள் ஒரு பொருளுக்கு ஒருக்க கொடுத்தா ரெண்டாவது கொடுக்க வேண்டியதில்லை என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி ஆட்களை அனுப்பியிருக்கிறார்கள். எந்த குறிப்பும் கிடையாது. நீங்க வாங்கின ஆளுகிட்ட வாங்க வேண்டாம், வாங்கின பொருளை வாங்க வேண்டாம்ங்கிற எந்த குறிப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் இல்லை, சஹாபாவுடைய காலத்திலும் இல்லை. கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கும் மேலாக கொடுத்த கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கின்ற வலிமைதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்து வந்திருக்கிறது. அது அல்லாமல் கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டாம்ங்கிறதெல்லாம் இப்போ வந்தவர்களுடைய கருத்துதானே தவிர 1400 வருடங்களாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டதே இல்லை. அல்லாஹு தஆலா அதை முறையாக நிறைவேற்றி சொல்கிறான், அந்த ஜக்காத்தை உரியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். யாருக்கு கொடுக்கணுமோ அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்ம யாருக்காவது கொடுத்துட்டு ஜக்காத்து என்று சொன்னால் அந்த ஜக்காத் ஆகாது. அல்லாஹ் குர்ஆனில் 8 பேர்களை கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னமா சதகாத்துல் ஃபுகரா மசாகின், சதகாவெல்லாம் ஃபுகராக்கள் ஃபக்கீர்கள். ஃபக்கீர்னு சொன்னா யாருன்னா அவர் சம்பாதிக்கிறார், ஆனால் அவருடைய சம்பாத்தியம் அவருக்கு போதுமானதாக இருக்கிறது, ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி வரவில்லை. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. சம்பாதிப்பாரு, மாச சம்பளம் அவருக்கு அது போதுமானதாக இருக்கும், அது பற்றாக்குறையா இருக்கும். இவர் தான் ஃபக்கீர். இரண்டாவது மிஸ்கீன்கள், அவருக்கு சம்பாத்தியமே கிடையாது, ரொம்ப வறுமையில் இருப்பவர் இந்த நபர். மூன்றாவது ஆம்பிளியின் ஆலயம் ஜகாத் நிதி வசூல் செய்வதற்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள். வல்முஹல்லபத்தி குலூபுஹும், நான்காவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் பெற்றோருடைய ஆதரவு எல்லாமே நீங்கி போய்விடும். அந்த மாதிரி நபர்கள் அவர்களுடைய உள்ளம் இஸ்லாத்தின் மீது ஸ்திரத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு, புதிய முஸ்லிம்களுக்கு கொடுப்பது. உரிமை சீட்டு எழுதிவிடப்பட்ட அடிமை, அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள். இவ்வளவு தொகை கொடுத்தால் உரிமை என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தொகையை சேர்த்துவதற்காக சக்காத்துடைய நிதியை கொடுக்கலாம். ஆறு மீன ஆறாவதாக கடனாளி, ஏழாவதாக ஒபீ சபீல் இல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர் என்று சொன்னால் வயசாக்கையில் ஓடக்கூடிய மாணவர்கள், ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர்கள், இது மாதிரியான நிலையில் உள்ளவர்கள். எட்டாவது ஒபீ சபீல், பாதை துண்டிக்கப்பட்டவர், எங்காவது பிரயாணத்துக்கு வந்தவர், அவருடைய பொருட்கள் எல்லாம் தொலைந்து போய்விட்டது, ஊரிலே பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட இங்கே அவர் திரும்பி செல்வதற்காக ஜகாத்துடைய தொகையை அவருக்கு கொடுத்து என்ன செய்யலாம், அவர் பயண செலவுக்கு கொடுக்கலாம். சரியுத்தம் அல்லா, இது அல்லாஹு தஆலா கடமையாக்கிய ஒன்று. அல்லாஹ் அலீமுல் ஹக்கீம், அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், நுண்ணறிவாளன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவங்கள யாரு நம்ம குடும்பத்தில ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ, இந்த கைதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முற்படுத்த வேண்டும். தன்னுடைய பெற்றோர்களுக்கு சக்காத்து நிதியிலிருந்து கொடுக்க கூடாது. பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்கள் அப்படி எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் சரியே, பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடாது, பேர பிள்ளைகளுக்கும் சக்காத்துடைய நிதி கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களை பராமரிக்கின்ற பொறுப்பு இவனுடையது. பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு மகனுடையது, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு மகனுடையது. அதே போல கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடாது, மனைவி தன்னுடைய சக்காத்துடைய பொருளை கணவனுக்கு கொடுக்கக்கூடாது. இது அல்லாமல் தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், தன்னுடைய உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள், தன் பெற்றோர்களோடு பிறந்தவர்கள் அவர்களது பிள்ளைகள், இது மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யலாம், யாரு அந்த மிஸ்கீன்களாக, பக்கீர்களாக, கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கலாம். மருத்துவ செலவுக்காக பெரிய பெரிய தொகை இன்றைக்கு செலவாகின்றன, லட்சக்கணக்கில். அந்த மாதிரி மருத்துவ சேவைகளுக்காக சக்காத்துடைய நிதியை கொடுக்கலாம். அதற்கப்புறம் என்னதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஆக சக்காத்துடைய நிதியை தன்னுடைய பொருளில் இருந்து 40% எடுத்து விட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஜனங்களுடைய பொருளில் இருந்து வட்டி வாங்குவதன் மூலமாக பெரும் லாபம் ஈட்ட முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் சலாயருக்கும் இந்த அல்லாஹ்விடத்தில் அந்த லாபத்தை தராது. எந்த விஷயம், எந்த பொருட்களை வட்டியாக நீங்கள் கொண்டு வருகிறீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் லாபத்தை தராது. ஜகாத்திலிருந்து நீங்கள் எதை கொண்டு வருகிறீர்களோ, துரிதுவன் அவச்ச அல்லாஹி, அல்லாஹுக்காக வேண்டிய அதை நிறைவேற்றுகிறேன் என்ற நிலையில யார் அந்த ஜகாத்துடைய நிதியை கொண்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு இரட்டிப்பான மடங்கு வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். கூலியும் இரட்டிப்பாக வழங்கப்படும், அதே பொருளையும் இரட்டிப்பாக கொடுக்கப்படும். அதனால் ஜகாத்துடைய நிதி இருந்து விட்டால் அந்த நிதி ஜகாத்தை அழித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இன்னல்லாஹ் தரல் அலைஹிம் சதகத்தன், அல்லாஹ் தஆலா ஜகாத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்வதை அல்லாஹ் ஃபரலாக ஆக்கியிருக்கிறான். ஜகாத்துங்கிறது சும்மா போற போக்குல மிஸ்கீன்களுக்கு இப்படி விசிறி அஞ்சிட்டு போறதல்ல, பொருளில் இருந்து அவருடைய பொருளில் இருந்து 2.5% எடுத்துக்கொள்வது. அதை கொடுக்க மறுத்தால் போர் செய்தாலும் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் சொல்லும் காலத்திற்கு பிறகு கொஞ்ச பேர் முர்தத்தாகி போய்விட்டார்கள். சில பேர்கள் நபியை என்று பொய்யான சொன்ன முஸ்லிமத்தில் கத்தாப் அவனோடு போய்விட்டார்கள். சில பேர்கள் இன்னொருத்த நபின்னு சொன்ன அவனோடு போய்விட்டார்கள். சில பேர்கள் என்ன செய்தார்னு சொன்னா, நாங்க தொழுகிறோம் எல்லாம் செய்யறோம், ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். முஷ்ரிக்காய் போய்விட்டவர்களோடு காப்பிர்களோடு எப்படி போர் செய்வதை கடமை என்று அறிவிக்கப்பட்டிருந்ததோ, அதுபோலவே அபூபக்கர் சித்தீக் அல்லாஹு தஆலா அவர்கள் ஜகாத்து கூட கொடுக்க மறுத்தவர்களிடத்திலும் போர் பிரகடனம் செய்தார்கள். சொன்னார்கள், அவரிடத்திலே நான் போர் செய்வேன், ஜகாத்தை வசூல் தரமாட்டேன் என்று சொன்னால் போர் செய்வேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்தீக் அல்லாஹு இடத்திலே வந்து கேட்டார்கள், அது எப்படி போர் பிரகடனம் செய்ய முடியும், அவங்கதான் கலிமா சொல்லியிருக்காங்களே, தொழுகிறாங்க, மற்றதெல்லாம் செய்யறேங்கிறாங்க, ஜகாத்து மட்டும் தானே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஆளுங்க இப்படிதான், சில பேர் அவன் தான் 5 நேரம் தொழுகிறான, அவன் தான் நல்ல இதெல்லாம் செய்யறான, நல்ல காரியங்கள்லாம் செய்யறான, தொலைல தப்பி போட மாட்டாங்கிறான், வரலாற்று அது என்ன தப்பு அப்படின்னு அப்படின்னு கேக்குறோமா? அது மாதிரி கேட்டாங்க. வரலாற்றாளர்களுக்கு மேலோட்டமான அந்த செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, யாரு ஷஹாதத்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்களோ அதுக்கு பிறகு அவர்கள் அமானிதம் காக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தையை சொல்லிக்காட்டி அவங்கதான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவனிடத்தில் எப்படி நாம் அவர்களை பாதுகாப்பதெல்லாம் நமது கடமை என்று கேட்ட போது அபூபக்கர் சித்தீக் ரலாத்தாலா சொன்னார்கள், உமரே, தொழுகைக்கும் சக்காத்துக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துகின்றவர்கள் குழப்பவாதிகள், புரட்சியாளர்கள், கண்டிப்பாக அவர்களிடத்திலே நான் வாழேந்தி போர் செய்வேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஒட்டகத்தினுடைய மூக்கு கயிறு இருக்கிற பாருங்கள், அது எவ்வளவுதான் விலை இருக்கும், அந்த ஒட்டகத்துடைய மூக்கு கயிறு தான் சக்காத்துடைய நிதி என்று கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த ஒட்டகத்துடைய மூக்கு கயிறு இப்ப நான் தரமாட்டேன் என்று சொன்னால் அதற்காக கூட நான் வாழேந்துவேன் என்று சொன்னார்கள். ஏன்னா சக்காத்தை பத்தி அந்த அளவுக்கு குரானில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 85 இடங்களிலே அல்லாஹ் சக்காத்தை பத்தி பேசுகிறான். அதுக்காக கூட போர் செய்வேன் சொன்னார்கள். போர் செய்தார்கள். யாரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு படையை அனுப்பி அவர்களிடத்தில் போர் செய்து தோக்கடித்தார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு செயல் அந்த செயல். அதைத்தான் சரணாசிரியர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனித அவர்களிடத்திலிருந்து அணியாக்கிடத்தில் இருந்து சதக்க தன்சி அம்பாலையும் தூக்கதுமின் அரணியாயும் துரத்து தீமுகராயி அணியாக்கள் என்று சொல்லுகிற வசதி படித்தவர்களிடத்திலிருந்து அந்த பொருளை எடுத்து ஏழைகளுக்கு கொடுப்பது அல்லாஹ் தஆலா பரந்தாக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோல இப்ன அப்பா சொல்லார்கள், அறிவிக்கிறார்கள், ஹம்சம் பி ஹம்சின் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஐந்தை கொண்டு ஐந்து நிகழும் என்று சொன்னார்கள். ஐந்து விஷயங்களை கொண்டு ஐந்து நிகழும். கீழே யார் சொல்லலாம், மா ஹம்சம் பி ஹம்சின், என்ன அது ஐந்துக்கு ஐந்து என்று கேட்டபோது கால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா நக்கல்ல கௌமுல் லஹத இல்லா சல்லத்த அலைஹும் அதுவும், யார் உடன்படிக்கையை முடிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது எதிரிகளை சாட்டாமல் விடுவதில்லை. ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஒப்பந்தத்தை முறித்து விட்டால், நியாயமின்றி காரணமின்றி அதை முறித்து விட்டால் அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா எதிரிகளை சாட்டி விடாமல் இருப்பதில்லை. அதுபோல வமா ஹக்கமு பிகைரிமா அன்ஸலல்லாஹு இல்லா ஃபஸா ஃபீஹிமுல் மௌத், யார் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய சட்டங்களுக்கு எதிராக யார் தீர்ப்பு செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மரணத்தை கொண்டல்லாமல் முடிவு செய்வதில்லை. எல்லாத்துக்குமே இருக்கு. குர்ஆனுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வர நினைப்பவர்கள், குர்ஆனுடைய சட்டங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்கள், அத்தனை பேர்களுக்குமே இருக்கிறது. மரணத்தை கொண்டு அல்லாஹ் தண்டனை கொடுக்காமல் இருப்பதில்லை. வலா மரவு சக்காத்த எல்லா ஹோபிசானுங்கள் கத்துரு, யார் சக்காத்தை தடுத்து வைத்துக் கொண்டார்களோ அதை கொடுக்காமல் இருந்தார்களோ அல்லாஹ் தஆலா மழையை தடுக்காமல் இருப்பதில்லை. ஏன் மழை பெய்யல? நிறைய பேரு சக்காத்து கொடுக்கறதில்லை. மற்ற ஊர்கள் எல்லாம் பெய்யுது, சென்னையில பாருங்க மழை கண்ணால பார்க்கவே முடியல. அங்க அவ்வளவு நேரம் பெய்யுது, இங்க இவ்வளவு நேரம் பெய்யுதுன்னு செய்தி பார்க்கிறோம். இங்க வரமாட்டேங்குது, அதிகமான ஆட்கள் இங்கதான் இருக்கும். அப்ப சக்காத்தை கொடுத்து விட்டால் மழை பொழிவு வந்து மழை பொழிந்து விடும். சக்காத்து கொடுக்காத வரை அல்லாஹ் மழை அனுப்புவதில் அதை நிறுத்தி வைத்து விடுகிறார். யார் அளவு நிறைவையில குறைபாடுகளை செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா விவசாயத்தை தடுத்து விடுகிறான், புற்பொண்டுகள் முளைப்பதை தடுத்து விடுகிறான், அதுபோல பஞ்சத்தை ஏற்படுத்தி விடுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது ஒரு செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அது அதை தொடர்ந்து என்ன செய்துவிடும், அவருடைய கெடுதி என்பது வந்துவிடும். எனவே ஜகாத்தை முறையாக நிறைவேற்றி விட வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. கணக்கு பார்த்து நிறைவேற்றுங்கள். இன்றைக்கு சில பேர்கள் தங்கத்தினுடைய அளவுதான் நிசாப்பு என்று சொல்கிறார்கள். தங்கத்தினுடைய அளவு நிசாப்பாக ஆகாது. 85% 85 கிராம் இருந்தால் தான் சக்காத்து கடமை என்ற வார்த்தையை நிறைய பேர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். 85 கிராம் இருந்தாலும் சக்காத்து, ஆனா 85 கிராம் இல்ல, 85 கிராம் தொகை இருக்கணும் அவசியம் இல்ல. வெள்ளியினுடைய அளவு கிட்டத்தட்ட 595 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு யார் இடத்திலே பணமாகவும் வியாபார பொருட்களாகவும் இருக்கிறதோ அவங்க எல்லாத்துக்குமே கடமை. அப்படி பார்க்கிற போது ஒரு 24,000 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல. 24,000 ரூபாய்கள் சென்ற வருடத்திலிருந்து இந்த வருடம் வரக்கு வைத்திருந்தவர்கள் சகாத்து கொடுக்க தகுதியானவர்கள், வாங்க தகுதியானவர்கள் அல்ல. அப்படி பார்க்கிற போது வசதி படித்தவங்க தான் கொடுக்கணும்ங்கிறது அல்ல, நடுத்தர மக்களுக்கும் அந்த அந்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே தன்னுடைய வீட்டிலே போய் கணக்கு பார்த்து எவ்வளவு வரப்போகுது, 1,00,000 ரூபாய் இருந்த வெறும் 2,500 ரூபாய் தான். 1,00,000 ரூபாயுடைய நகை இருக்கிறது அல்லது 1,00,000 ரூபாய்க்கான நம்ம சேமிப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நகையினுடைய சீட்டு காசோ அல்லது வேறு எந்த வகையிலாவது போட்டிருந்தால், பேங்க்ல போட்டிருந்தா 1,00,000 ரூபாய் அளவுக்கு இருந்தா 2,500 ரூபாய் தான். அதை எடுத்து யாருக்காவது கொடுத்தா அவங்களுக்கு பயனாகும். அதை கொடுப்பதற்கு நாம் தயங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், ஹதீஸில் எச்சரிக்கை செய்யப்பட்டது போல ஜகாத்துடைய பொருள் எந்த பொருளிலே கலந்திருக்கிறதோ அந்த பொருளை அது அழிக்காமல் விடாது என்று சரணாலயம் சொல்லியிருக்கிறார்கள். அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே உரியவரிடத்திலே அதை ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஜகாத்து சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாமே ஜுமால பேச முடியாது, அதை தெரியாதவர்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். வேற என்னென்ன அவரவர்களுக்கு புதுசு புதுசா ஒவ்வொன்று இருக்கும், அது எது கூடும் கூடாது என்பதை பற்றியான விளக்கங்களை இன்ஷால்லா கேட்டால் நாம் அதுக்கு சொல்ல தயாராக இருக்கிறோம். அந்த நிலையிலே அவைகளை முறையாக நிறைவேற்றி விட வேண்டும். இது அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்திய ஒரு பொருளாதார திட்டம். இதை மறுப்பது என்பது இஸ்லாத்திற்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய இழுக்காகும். யார் மறுக்கிறார்களோ இடத்திலே போர் செய்ய வேண்டும் என்று கூட சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுகிற நல்லடியார்களால் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்வானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் உலமா.